சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 சாமுவேல் 19 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். தாவீதை கொண்டு போடும்படியாக சவுல் தன் குமாரனாய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரரோடும் ஆலோசனை பண்ணினான். ஆனால் யோனத்தான் தாவீதின் மேலே பிரியமாயிருந்தபடினாலே அதை அறிவித்து தாவீதை தப்பு வைக்கிறான். ஆனாலும் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேலே வரும்பொழுது தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசிக்க வேண்டியதிருந்தது. அப்பொழுதும் சுவரோடு கூட ஈட்டியினாலே தாவீதை குத்த முயற்சித்தான். அப்பொழுதும் தாவீது தப்பிக்கொண்டான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். 1 சாமுவேல் 19:11-13 வாசிக்கிறேன். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். இங்கே ஆரம்பத்திலே மீகாள் தாவீதின் பக்கம் இருக்கிறாள். அந்த இரவிலேயே தப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் தகப்பனார் அடுத்த நாள் அவனை கொலை செய்து விடுவார் என்பதை கூறுகிறாள். எனவே தாவீது தப்பித்துக் கொள்கிறான். தனது உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை என்றபடினாலே சவுலுக்கு தான் உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்கிறாள். வசனம் 18 பாருங்கள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதியிலே தங்கியிருந்தார்கள். இந்த நேரம் முதல் தாவீது ஒரு வேட்டையாடப்படும் மிருகத்தைப் போல அலைந்து திரிகிறார். எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் அற்றவராயிருக்கிறான். சவுலின் மரண நேரம் வரைக்கும் இப்படி தன் உயிருக்கு பயந்து அவன் ஓட வேண்டியதிருந்தது. இப்பொழுது நாம் 1 சாமுவேல் 20 பிரவேசிக்கிறோம். 1 சாமுவேல் 20:1 பாருங்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அங்கே தாவீது நான் செய்தது என்ன என்று கேட்கிறான். சவுலை ஒருபொழுதும் காயப்படுத்தவில்லை. சொல்லப்போனால் சவுலுக்கு உதவி செய்திருக்கிறான். சவுல் ஒரு அரசனே இல்லை. அவன் ஒரு அரசன் இல்லை என்று தேவன் அறிவார். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்டபடினாலேதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படியான ஒரு மனிதனையே அரசனாக்கினார். மனாந்தர பிரயாணத்திலேயும் ஜனங்கள் தங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக முறுமுறுத்தார்கள். இப்படி அவர்கள் செய்தபடினாலே தேவன் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டார். ஆனால் இருதயத்திலோ இழைப்பை அனுப்பினார். எனவே ஒரு சந்தோஷம் சமாதானத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று தேவனிடத்திலே பல காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் எனக்கு தருவது போதும் என்று அமைதியாய் அவருடைய பாதத்திலே இருக்க விருப்பமில்லை. பல சமயங்களிலே நாம் கேட்கிற காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். சில வேளைகளிலே ஆண்டவர் என் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார், எவ்வளவு அற்புதம் என்று சொல்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, எல்லா நேரங்களிலேயும் அது அற்புதம் இல்லை. சில வேளைகளிலே நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் நாம் கேட்கிறோம், பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பெரிய தவறு என்பதை பின்னாலே உணர வேண்டியது வருகிறது. செல்வந்தனான ஒரு மனிதனின் வாலிப மகன் வீட்டை விட்டு போய்விடுகிறான். அதை குறித்து அந்த செல்வந்தன் கூறிய காரியம் என்ன தெரியுமா? இப்பொழுதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறை உணர்கிறேன். என் மகன் கேட்டதையெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்தேன் என்று கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் குறிப்பிட்ட காரியங்களை குறித்து கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் பிச்சை எடுப்பதை அவர் கொடுத்து விடுவார். ஆனால் ஆத்மாவிலோ இழைப்பை அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் விரும்பி கேட்ட அரசனே இப்பொழுது ஒரு பிரச்சனைக்குரிய மனிதனாய் இருக்கிறான். தாவீது பதறிப்போகிறான். ஏன்? சவுல் தன்னை கொலை செய்ய தேடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. 1 சாமுவேல் 20:2. அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். யோனத்தான் கூறுகிறான், தாவீது கொலை செய்வதை குறித்து திட்டமிட்டால் அது தனக்கு தெரிய வரும் என்கிறான். வசனம் 3 பாருங்கள். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததென்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். கவனித்தீர்களா? மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. தாவீதின் நாட்களிலே மட்டுமல்ல, இந்த நாட்களிலேயும் அப்படித்தான் இருக்கிறது. எந்த ஒரு பெரும் பாதையிலே நாம் பிரயாணம் செய்யும் பொழுதும் நாம் ஒவ்வொருவருமே மரணத்திற்கு ஓரடி தூரத்திலேதான் இருக்கிறோம். மரணம் எந்த நேரத்திலேயும் வரலாம். எனவேதான் எந்த ஒரு நேரத்திலே மரணம் வந்தாலும் அதை சந்திக்கும்படியாக, நாம் நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்லும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே செல்லும்படியாக ஆயத்தமாயிருக்க வேண்டும். இன்று எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக எத்தனையோ ஆயத்தங்களை செய்கிறார்கள், ஆனால் நித்தியத்திற்கான ஆயத்தத்தை செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் மரித்த அடுத்த நொடியிலே நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை குறித்து நீங்கள் பிந்தி போட வேண்டாம். ஏனென்றால் மரணம் நமக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. 1 சாமுவேல் 20:4. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மனவிருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். யோனத்தான் தாவீதுக்கு ஒரு அருமையான சிநேகிதன். அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் கிடைப்பது மிக அருமையானது. நீதிமொழிகள் 18:24 நாம் பார்க்கும்பொழுது, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக தொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று பார்க்கிறோம். உங்கள் சகோதரர் கூட சில வேளைகளிலே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே அதை செய்யாமல் இருந்துவிடலாம். ஆனால் ஒரு உண்மையான நண்பன் அப்படி இருக்கிறதில்லை. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறவர்களே உண்மையான நண்பர்கள். தாவீது பிரச்சனையில் இருக்கும்பொழுது தான் ஒரு நண்பன் என்பதை யோனத்தான் நிரூபித்தான். தாவீதை பாதுகாக்க அவன் எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தான். 1 சாமுவேல் 20:5 பாருங்கள். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உணவருந்தும் நேரத்திலே தாவீது அரண்மனையிலே இருக்க வேண்டும். ஆனால் அவன் அங்கே செல்ல பயந்தான். எனவே 3 நாட்கள் அவன் அங்கே காணப்படாமல் இருக்க யோனத்தானின் அனுமதி பெற்றுக் கொள்கிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 20:6-7. உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். சவுலுடைய உண்மையான உணர்வு என்ன என்பதை இவ்வாறுதான் தாவீது கண்டுகொள்ளப் போகிறான். பாருங்கள், 9-17 வாசிக்கிறேன். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும், அதை அப்பொழுது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். தனது சகோதரியின் கணவனான தாவீது தனது தகப்பனுக்கு பின் அரியணை ஏறுவான் என்பதை யோனத்தான் உணர்ந்து கொள்கிறான். எனவே அவன் பொறுப்பிற்கு வரும்பொழுது தனது உறவை அவன் மறந்து போகக்கூடாது என்று சொல்கிறான். இந்த இரண்டு நண்பர்களும் மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒருவரோடு ஒருவர் செய்தியை பரிமாறிக்கொள்ளத்தக்கதாக திட்டமிடுகிறார்கள். யோனத்தானும் தாவீதும் சந்திக்கிறார்களா என்பதை குறித்து சவுல் சந்தேகப்பட்டு அதை கவனிக்க ஆட்களை வைத்திருக்கலாம். எனவே யாரும் சந்தேகப்படாத வண்ணம் ஒருவரோடு ஒருவர் செய்திகளை பரிமாறிக்கொள்ள திட்டம் செய்கிறார்கள். மூன்றாம் நாள் யோனத்தான் தனது வில்லோடும் அம்போடும் வெளியே சென்றான். சவுல் மிக தெளிவாக தாவீதை கொலை செய்ய தீர்மானித்து விட்டான். எனவே அந்த பையனுக்கு அப்பால் அம்பு எய்து அது உனக்கு அப்பால் இருக்கிறது என்று கூறுகிறான். அந்த சிறுவன் கடந்து சென்ற பிறகு தாவீதும் யோனத்தானும் சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள். பாருங்கள், 1 Samuel 20:42. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போவோம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். இப்பொழுது முதல் தாவீது ஆபத்தான ஒரு நிலைமையிலே இருக்கிறார். இப்பொழுது உயிர் தப்பி ஓடி போகிறார். அதேவேளையிலே யோனத்தானும் தாவீதும் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். யோனத்தான் தனது பங்கை நிறைவேற்றினான். வாழ்க்கையின் இறுதி வரையிலும் தாவீதுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். தாவீதும் தான் செய்த உடன்படிக்கையின்படி யோனத்தானுக்கும் யோனத்தானின் சந்ததிக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பின்னான காலங்களிலே பெலிஸ்தர் சவுலையும் யோனத்தானையும் கொலை செய்து விடுகிறார்கள். தாவீது அரியணை ஏறுகிறார். பொதுவாக எந்த ஒரு அரசனும் அரியணை ஏறியவுடனே முந்தின அரசனின் குடும்பத்து மக்கள் எல்லாரையும் அழித்து விடுவார்கள். அப்படியென்றால் யோனத்தானின் மகனும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த சம்பவத்தை குறித்து நாம் பின்னாலே விவரமாக பார்ப்போம். எப்படி யோனத்தானின் மகனுக்கு தாவீது நன்மை செய்தான் என்பது மிக தெளிவாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. யோனத்தானின் நிமித்தமாக மேவிபோசேத் என்னும் யோனத்தானின் மகன் மேல் தாவீது இரக்கம் பாராட்டினான். தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் என் மேலும் உங்கள் மேலும் கருணை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். நீங்கள் யார் என்பதனாலோ, நான் யார் என்பதனாலோ அல்ல, அல்லது நாம் நம்முடைய ரட்சிப்பை சம்பாதிக்க ஏதோ செய்தோம் என்பதனாலும் அல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தபடியினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3:16 என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். தாவீதும் யோனத்தானும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்ட பிறகு யோனத்தான் அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். தமது அருமையான நண்பனை தகப்பனார் கொலை செய்ய தீர்மானித்து விட்டதை எண்ணி மிகவும் துக்கத்தோடு அவன் சென்றிருப்பான். இப்பொழுது நாம் 1 Samuel 21 பிரவேசிக்கிறோம். 3 பாருங்கள், தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். சவுலை விட்டு தப்பி ஓடும்பொழுது தாவீது தனியாகவே செல்கிறார். இளைஞர்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறது, எனவே சொல்லப்போனால் தனியாக இல்லை. 1 Samuel 21:2-4 பாருங்கள், தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் இந்த வாயிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நோக்கம் தேவ சமூகத்து அப்பங்களை ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும், அதையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்தான் சாப்பிட வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஓய்வு நாளென்றும் அந்த அப்பங்கள் மாற்றப்படும், அப்பொழுதுதான் பழையதை அவர்கள் சாப்பிடலாம். 5:6 பாருங்கள், தாவீது ஆசாரியனுக்கு பிரதித்திரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிட்டே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். தேவனே கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தாலும், இவை தேவ சமூகத்திலே படைக்கப்பட்ட அப்பங்களாயிருந்தாலும், பசியாயிருந்த சிலருக்கு இது உணவாக கொடுக்கப்பட்டது. பசியுள்ள வாய்க்கு உணவாக இது கொடுக்கப்படாது இருக்கும் என்றால் இது சாதாரண அப்பங்களாயிருக்கும். இதைத்தான் தாவீது கூறுகிறார். நியாயப்பிரமாண எழுத்துப்படி பார்த்தால் தாவீதுக்கும் அவனோடு இருந்த வாலிபர்களுக்கும் இந்த அப்பத்தை கொடுக்கும்பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் ஆவியை மீறவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறுவதாக பரிசேயர்கள் கூறினார்கள். அப்பொழுது இயேசு தாவீது இப்பொழுது செய்த இந்த காரியத்தை நினைவுபடுத்தினார். மார்க் 2:23-28 வசனங்கள் வரை இதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்நாளிலே சொன்ன காரியம் என்னவென்றால், தாவீது அந்த காரியத்தை செய்வார் என்றால் அதை குறித்து தவறில்லை. இங்கே தாவீதை விட மேலான ஒருவர் இருக்கிறார், அவரும் அப்படியே செய்யலாம் என்கிறார். அங்கே தேவை இருந்தபடினாலே தெய்வ சமூகத்து அப்பங்களை தாவீது உட்கொண்டார். இயேசு சொல்வது என்னவென்றால், சடங்காச்சாரங்களை விட மனிதனுடைய தேவை முக்கியம் என்பதை குறிப்பிடுகிறார். 1 Samuel 21:7, சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பெயருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் தடைபட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். இங்கே ஆசரிப்பு கூடாரத்திலிருந்த ஒரு யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். அவனுடைய பெயர் நோவேக்கு. இவன் ஒரு ஏதோமியன். இவன் இப்பொழுது சவுலின் வேலையாளாயிருக்கிறான். மட்டுமல்ல, தாவீதையும் பிரதான ஆசாரியனையும் காட்டிக் கொடுக்கப் போகிறான். இந்த மனிதனை குறித்து 52 சங்கீதத்திலே தாவீது அநேக வார்த்தைகளை சொல்கிறார். 1 Samuel 21:8 பாருங்கள். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தையாகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்துக் கொண்டு வரவில்லை என்றான். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியத்தை அநேகர் தவறாக பிரசங்கத்திலே பயன்படுத்துகிறார்கள். அதாவது, ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என்பதை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இங்கே தாவீது உண்மையாகவே என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரமாக செல்ல வேண்டியது இருந்ததால் பட்டயமோ ஈட்டியோ எடுத்து வரவில்லை. மட்டுமல்ல, இப்பொழுது ராஜாவின் பணியினாலே தாவீது இவ்வாறு வரவில்லை. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ராஜாவின் காரியம் அவசரமாய் செய்யப்பட தேவையில்லை. தேவன் அவசரப்படுவதை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? தேவன் எப்பொழுதுமே நின்று நிதானமாக செயல்படுகிறவர். தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் அவர் அப்படித்தான் செயல்படப் போகிறார். குகைகளிலும் வனாந்தரங்களிலும் தங்கி தாவீது தனது பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறார். அதுதான் தேவனுடைய வழிமுறை. தேவன் அவசரப்படவே இல்லை. மோசே அவசரப்பட்டு காரியங்களை செய்ய துவங்கினார். அது தவறாக முடிந்தது. எனவே 40 ஆண்டுகள் மோசேயையும் தேவன் வனாந்தரத்திலே வைத்து பயிற்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவைக்கு செல்லும் முன்னதாக 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். தேவன் ஒரு காரியத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அவசரப்படுகிறதில்லை. அவர் நின்று நிதானமாக பொறுமையோடு செயல்படுகிறவர். ஆனால் பெரியமானவர்களே, நாம் தான் பல நேரங்களிலே பொறுமை இல்லாதவர்களாய் போய்விடுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதும் அதை கற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது. தேவன் தான் பயன்படுத்திய ஒவ்வொரு மனிதருக்குமே பொறுமையை கற்றுக் கொடுத்தார். தேவன் எவ்வளவு மெதுவாக செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு வைரம் எப்படி உருவாகிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவசரப்படுவது ஆண்டவருடைய செயல் அல்ல. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கலாம். உங்களுடைய ஊழியத்தின் பலன் மிக துரிதமாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை பிரியமானவர்களே, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்றுதான் வேதம் சொல்கிறது. காத்திருக்க வேண்டிய அளவு நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பணிக்காக ஒருவேளை நீங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஏன் சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல ஊழியம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். 1 Samuel 21:9 அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொண்ட பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக் கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். தாவீது இளைஞனாயிருந்த காலத்திலே கவன் கல் பயன்படுத்தக்கூடியவனாயிருந்தான். ஆனால் இப்பொழுது நீண்ட காலமாக அரசனின் அரண்மனையிலே இருந்தபடியினாலே கவன் கல்லை கொண்டு பயன்படுத்தும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அவனுக்கு ஒரு பட்டயம் தேவையானதாயிருக்கிறது. இப்பொழுது கோலியாத்தின் பட்டயம் அவனுக்கு கிடைத்தது. 1 சாமுவேல் 21:10. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். தாவீது சவுலை விட்டு எவ்வளவு தூரமாய் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரமாக காத்தின் அரசனான ஆகீசின் இடத்திற்கு போகிறான். முன்பின் தெரியாத இந்த மக்களண்டை அவர்கள் சேர்ந்தபொழுது தாங்கள் ஆபத்திலே இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரிகள். எனவே தாவீது ஒரு பைத்தியம் பிடித்தவனைப் போல நடிக்கிறான். 1 சாமுவேல் 21:15. எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ, இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். தாவீது மிக சிறப்பாக நடித்தபடியினாலே அரசன் அதை நம்பிவிடுகிறான். எனவே இப்பொழுது தாவீதுக்கு ஆபத்து இல்லை. தொடர்ந்து என்ன நடைபெற்றது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். பிரியமானவர்களே, தாவீது யோனத்தானுடைய நட்புறவு போற்றுதற்குரிய ஒரு நட்புறவு. நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நண்பர்களை கொடுத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நண்பர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக, அவர்களுக்கு கொடுக்கும் வாக்கை காத்துக் கொள்கிறவர்களாக இருப்போமாக. அவர்கள் தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிவோம் என்றால் நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் அவர்களுடைய தேவையின் மத்தியிலே செய்வதே நாம் உண்மையான நண்பர்கள் என்பதற்கு அடையாளம். சிலர் நெருங்கிய நண்பர்களினாலே ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நெருங்கிய நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். அப்படியென்றால் அவருடைய அன்பு உண்மையான அன்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய குறைவுகளை கண்டு ஒதுங்கிக் கொள்கிறவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல. நண்பர்களிடத்திலே குறை காணப்படும் பொழுதும் அன்போடும் கரிசனையோடும் அதை குறித்து அவர்களிடத்திலே பேசி அவர்களை கர்த்தருக்குள்ளே வளர செய்வதே உண்மையான அன்பு. எத்தனை ஆண்டுகளானாலும் ஒரு நண்பனுக்கு, ஒரு சிநேகிதிக்கு நாம் ஒரு வாக்கு கொடுத்திருப்போம் என்றால் அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, தாவீது அதிலே எப்படி சிறந்து விளங்கினார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அடுத்ததாக, நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களை விட தேவை உள்ளவர்களுடைய தேவை சந்திக்கப்படுவதே முக்கியமானது என்பதையும் இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். தேவ சமூகத்து அப்பங்கள் மாற்றப்படும் வேளையிலே அது சாதாரண அப்பங்களாகிறது. அப்பொழுது அது தேவையோடு இருந்த தாவீதிற்கும் அவனோடு இருந்த வாலிபர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாயிற்று. சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கரிசனை இல்லாத மனிதர்களாய் நாம் நடந்து கொள்ளக் கூடாது என்பதை கர்த்தர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. சங்கீதம் 25:9.